நண்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழோசை. மார்ச் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது சிவகுமார். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் மரணமடைந்த ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவரான முத்துகிருஷ்ணனின் நண்பரும் அப்பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சி மாணவருமான விஜய் அமிர்தராஜ் அளித்த பேட்டி.
இந்த மரணத்துல சந்தேகம் இருக்கு எங்களுக்கு. தற்கொலை பண்ணிக்கொண்டு அளவுக்கு வந்து அந்த கன்ஃபியூஷன் மைண்டட் கிடையாது அவர். சரியான போல்டான பர்சன் அவர்.
இலங்கை திருகோணமலை மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சல் தீவிரமடைந்து வருவது குறித்த செய்தி.
அரசாங்க நடவடிக்கை இருக்குன்னு சொல்லி வருது, ஆனா இந்த நோயாளிகளோட எண்ணிக்கை கட்டுப்பாட்டுக்கு வரல. அது மரணமடைகிறாக்களோட எண்ணிக்கையும் ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சு வருது.
ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் மரிய மைக்கேல் மற்றும் பிரமிளா கிருஷ்ணன்.
நெதர்லாந்து மக்கள் மோசமான குணமும் இரத்த கரை படிந்த கைகளையும் கொண்டவர்கள் என்று துருக்கி அதிபர் ரசீப் தாயிப் எர்துவான் நெதர்லாந்துக்கு எதிரான தனது கசப்பான தாக்குதலை தொடர்ந்துள்ளார். 1995 பால்கன் மோதலின் போது நடந்த செப்ரனிட்சா படுகொலையில் செர்பிய படைகளால் 8,000 போஸ்னிய இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டதை நெதர்லாந்து நாட்டைச் சேர்ந்த ஐநா அமைதி படையினர் தடுக்காமல் இருந்ததாக அவர் கூறியுள்ளார்.
Almanya'nın şansölyesi, ben Hollanda'nın yanındayım. Ya senin ondan zaten farkında olmaz.
எர்துவானின் கருத்துக்கள் வரலாற்றை சிதைக்கும் அருவறுப்பான நடவடிக்கை என நெதர்லாந்து பிரதமர் மார்க் ரூட்டே தெரிவித்துள்ளார்.
பல லட்சக்கணக்கான டாலர் பொதுப்பணத்தை வேறு பணிகளுக்காக திருப்பிவிடப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பான முறையான விசாரணையை பிரெஞ்சு அதிபர் தேர்தலுக்கான மத்திய வலதுசாரி வேட்பாளர் பிரான்சுவா ஃபியோங் சந்தித்து வருவதாக பிரான்சின் அரசு வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர். ஃபியோங் தன்னுடைய மனைவி மற்றும் 2 குழந்தைகளுக்கு அவர்கள் செய்யாத நாடாளுமன்ற பணிகளுக்கான ஊதியத்தை வழங்கினார் என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனை அவர்கள் அனைவரும் மறுத்து வருகின்றனர். தன்னை முறையான விசாரணைக்கு உட்படுத்தினால் அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதில் இருந்து விலகுவதாக ஒருமுறை அறிவித்த பின்னர் தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டு விட்டார்.
தலையில் முக்காடு உட்பட அரசியல், தத்துவார்த்த அல்லது மத அடையாளங்கள் தெரியும் அளவுக்கு ஆடை அணிவதை பணி வழங்குவோர் தடை செய்ய உரிமை இருக்கிறது என்று ஐரோப்பாவின் உயரிய நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. ஆனால் பணியாளர்கள் அனைவரையும் நடுநிலையாக ஆடை அணிய செய்ய நிறுவனத்தின் உள்ளக விதிகளின் அடிப்படையில் இந்த தடை அமைந்திருக்க வேண்டும் என்று ஐரோப்பிய நீதிமன்றம் கூறியுள்ளது.
Feiten tot gevolg heeft dat de personen die een bepaalde godsdienst aanhangen of een bepaalde overtuiging hebben.
ஒரு வாடிக்கையாளரின் விருப்பத்தின் அடிப்படையில் இது அமையக்கூடாது என்று அது தெரிவித்துள்ளது. பணிபுரியும் இஸ்லாமிய பெண்கள் தலையில் அணிந்து வரும் முக்காடு பிரச்சினை தொடர்பாக நீதிமன்றம் எடுத்துள்ள முதலாவது முடிவாக இந்த தீர்ப்பு அமைந்துள்ளது.
ஸ்காட்லாந்தில் உள்ள மியூர்ஃபீல்ட் கோல்ஃப் கிளப் முதல் முறையாக பெண்களை உறுப்பினர்களாக சேர்த்துக்கொள்ள முன் வந்துள்ளது. இந்த நடவடிக்கையானது இந்த பழம்பெரும் கோல்ஃப் கிளப்பை பிரிட்டிஷ் ஓபன் போட்டியை நடத்துவதற்கான தகுதியை மீட்டெடுக்க உதவும் என்று கூறப்படுகிறது. எடின்பர்க் கோல்ஃபர்ஸ் என்ற நிறுவனத்தார் 1744 தொடங்கப்பட்டு நடத்தப்பட்டு வரும் மியூர்ஃபீல்ட் கிளப் சுமார் 250 பிறகு இந்த மாற்றத்தை அறிவித்துள்ளது. இந்த முடிவுக்கு ஆதரவாக 498 வாக்குகளும், எதிராக 123 வாக்குகளும் பதிவாகின.
கடந்த டிசம்பர் மாதம் சிறிய விமானப்படை டமஸ்கஸில் வேண்டுமென்றே சுமார் 5 மில்லியன் மக்களுக்கு அளிக்கப்படும் தண்ணீர் சேவையை துண்டிக்கும் விதத்தில் நீரூற்று ஒன்றின் மீது குண்டு வீசியதாக ஐநா மனித உரிமை வல்லுநர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வாடி பாரடா பள்ளத்தாக்கை கைப்பற்றுவதற்காக நடந்த ஒரு சண்டையில் ஆயின் அல் பிஜேக் நீரூற்றை கிளர்ச்சியாளர்கள் சேதப்படுத்தியதாக அவர்கள் மீது சிரிய அரசு குற்றம் சுமத்தியுள்ளது.
பெரிய அளவில் குளிர்கால புயல் மற்றும் அச்சுறுத்தும் விதமான பனிப்புயல் காரணமாக அமெரிக்காவின் வடகிழக்கு பகுதியில் உள்ள நியூயார்க் மற்றும் நியூஜெர்சி ஆகிய மாநிலங்களில் அவசர கால நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இனி செய்தி அரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். மரணமுற்ற டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் முத்துகிருஷ்ணனின் உடலுக்கு பிரேத பரிசோதனை செய்ய அவரது பெற்றோர் சம்மதம் தெரிவித்துள்ளனர். இது குறித்த செய்தியை வழங்குகிறார் ஜெயக்குமார்.
மரணமுற்ற தில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் முத்துகிருஷ்ணனின் உடலுக்கு பிரேத பரிசோதனை செய்ய அவரது பெற்றோர் சம்மதம் தெரிவித்துள்ளனர். அதே சமயம் அவரது சாவில் மர்மம் உள்ளது, எனக்கு நியாயம் வேண்டும் என்றும் முத்துகிருஷ்ணனின் தந்தை ஜீவானந்தம் கூறினார். புதுடெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையின் வளாகத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை செய்தியாளர்களை சந்தித்த ஜீவானந்தம் மகனின் சாவில் மர்மம் இருப்பதாக கூறி நீதி விசாரணையும் கோரினார்.
படிக்கிறது தவிர வேற எந்த இதுக்கும் போக மாட்டாரு. யார்கிட்டயும் எதுவும் சண்டை சத்துலாம் கிடையாதுங்க. அவர் தற்கொலை பண்ணிக்கிற ஆள் கிடையாதுங்க. சாவுல ஏதோ மர்மம் இருக்கு. எனக்கு
என்றார் ஜீவானந்தம். தனது மகன் முத்துகிருஷ்ணன் நன்றாக படிக்கக்கூடிய மாணவன் என்றும், தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு கோழை அல்ல என்றும் ஜீவானந்தம் அப்போது தெரிவித்தார். அத்தோடு படிப்பை தவிர வேற எந்த பிரச்சனைக்கும் செல்ல மாட்டார், தகுதி அடிப்படையில்தான் பல்கலைக்கழகத்தில் இடம் கிடைத்தது, நன்றாக படிப்பவர், நான் காவலாளியாக பணியாற்றுகிறேன், அவர் படித்து முடித்துவிட்டு வந்தால் எங்களுக்கு வாழ்க்கை கிடைக்கும் என்று நினைத்தோம் என்றார் ஜீவானந்தம். இதற்கிடையே இந்த விவகாரத்தில் மத்திய புலனாய்வு அமைப்பின் விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என தமிழக அரசியல் கட்சிகள் கோரியுள்ளன. சில நாட்களாக சொந்த பிரச்சனைகளின் காரணமாக அவர் சோர்வுடன் இருந்ததாக தில்லி காவல்துறை ஆணையர் கூறியிருப்பதை ஏற்க முடியாது என கூறியிருக்கும் திமுகவின் செயல் தலைவர் மு க ஸ்டாலின், ரோஹித் விமுலாவின் மரணம் குறித்து போராடியவர் முத்துகிருஷ்ணன் என சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் சாதிய பாகுபாடுகள் தீவிரமடைந்து வருவதால் தான் முத்துகிருஷ்ணன் மரணமடைந்திருப்பதாகவும், இவரது மரணம் குறித்து மத்திய புலனாய்வுத்துறை விசாரித்து உண்மைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்திருக்கிறது. மேலும் பாரதிய ஜனதாவின் மத்திய அரசு கருத்துரிமைக்கு எதிராக வன்முறை செயல்களில் ஈடுபடுவோரை பாதுகாத்து வருகிறது என்றும் அக்கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த மரணம் குறித்து மத்திய அரசும் தில்லி மாநில அரசும் விசாரணை நடத்த வேண்டும் என தேமுதிக தலைவர் விஜயகாந்தும் கூறியுள்ளார்.
ஜெயக்குமார் வழங்கிய செய்தி அது. இந்நிலையில் முத்துகிருஷ்ணனின் நண்பரும் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சி மாணவருமான விஜய் அமிர்தராஜிடம் எதிர்பாராத இந்த மரணம் குறித்தும், முத்துகிருஷ்ணன் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் ஏதாவது பிரச்சனைகளை சந்தித்தாரா என்பது குறித்தும் கேட்டார் தங்கவேல்.
தகப்பனார் தரப்புல இருந்து மரணத்துல வந்து மர்மம் இருக்கிறதாகவும் எஃப்ஐஆர் கேஸ் ஃபைல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து சிபிசிஐடி போலீஸ் மூலயமாகவும் தடயவியல் நிபுணர் குழு மூலயமாகவும் இதை வந்து விசாரணை பண்ணணும். அடுத்து இதை வந்து தலித் மாணவர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் அடிப்படையில இதுக்கு வந்து விசாரணை கமிஷன் வைக்கணும். இது வந்து தகப்பனார் தரப்புல இருக்கக்கூடிய அஜய். அதுக்கப்புறமா வந்து 5 பேர் கொண்ட மருத்துவ நிபுணர் குழு வந்து பரிசோதித்து இதுக்கு வந்து அறிக்கை வெளியிடணும். அந்த 5 பேர் மருத்துவ பரிசோதனை நிபுணர் குழுல வந்து 2 மருத்துவர்கள் வந்து ஸ்டூடெண்ட் சைட்ல இருந்து நாங்க பரிந்துரைக்கிற மருத்துவரை தான் வந்து அவங்க இது பண்ணணும் கொள்கை கோரிக்கை வச்சிருக்கோம். அது இல்லாம ஒட்டுமொத்தமா ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய தலித் மாணவர்கள் நடக்கக்கூடிய கொடுமைகள் டிஸ்கிரிமினேஷன் இதெல்லாம் இது பண்ணி இதெல்லாம் வந்து தரவுகளை சேகரிச்சு அதற்கான நடவடிக்கை எடுக்க தரவுகள் மூலயமா கிடைக்கக்கூடிய இதை வச்சு அந்தந்த பேராசிரியர்கள் மீது வழக்கு பதிவு பண்ண வேண்டும், அவர்களை வந்து தண்டிக்க வேண்டும்ன்றது வந்து எங்களோட உச்சகட்டத்தில இருக்கு.
ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் நடக்கிற இந்த தலித் மாணவர்களுக்கு எதிராக நடக்கிற கொடுமைகள்லாம் வந்து விசாரிக்கணும், அந்த மாதிரியான கொடுமைகள் எல்லாம் நடக்குது.
சிசி கெசட்டை பார்த்தோம்னா 5 மார்க் வந்து ஹைக் பண்றது, அதுக்கப்புறம் வந்து ஃபீ ஹைக் பண்றது, அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து வைவால வந்து மார்க்கை கம்மி பண்றது, இவங்க வந்து தலித் பேக்ரவுண்ட் கம்யூனிட்டில இருந்து வர்றதுன்ற தெரிஞ்சுக்கிட்டு அவங்களை வந்து தேவையில்லாம வந்து பிரசன்டேஷன் பண்ற அந்த டைம்ல வந்து அவங்களை வந்து டீஸ் பண்றது, தகாத சொற்களால திட்டுறது, அதுக்கப்புறம் எல்லாரும் முன்னாடியும் வந்து அந்த மாணவனை வந்து இழிவா பேசுறது, படிப்பறிவு இல்லாத ஒரு சமூகத்து மக்கள் வந்து ஒரு கட்டத்தில இருந்து இன்னொரு கட்டத்துக்கு வந்து படிக்கிறாங்க அப்படின்னும் போது இதுக்குன்னே வந்து தோரட் கமிட்டின்னு ஒண்ணு ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அந்த தோரட் கமிட்டின் இதுல வந்து அஜெண்டால வந்து கிளியரா இருக்கு, ஒரு வைவா நேர்முக தேர்வு நடக்கும்போது அதற்கான ஒரு பேராசிரியர் இருக்கு வேணும் அப்படின்ட்டு, ஆனா அவங்க அதை ஃபாலோ பண்றது கிடையாது.
இப்ப இவர் முத்துகிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எந்த மாதிரியான அழுத்தத்தில் இருந்தார்? இப்ப அவங்க பேரண்ட்ஸ் சொல்றதை தாண்டி மாணவர்கள் தரப்பு என்ன சொல்றீங்க
பார்த்தோம்னா, இது வந்து தெளிவாவே இருக்கு சார், போட்டோகிராஃபோட எல்லாமே தெளிவா இருக்கு. இது வந்து இந்த மரணத்துல சந்தேகம் இருக்கு எங்களுக்கு, அது வந்து தவறா வந்து தற்கொலை பண்ணிக்கன்ற அளவுக்கு வந்து அந்த கன்ஃபியூஷன் மைண்டட் கிடையாது அவர், சரியா போல்டான பர்சன் அவர்.
இல்ல அப்படின்னா கொலைனா அப்ப வந்து அப்படின்னா யாரு சந்தேகப்படுறீங்க, எது என்ன காரணத்தினால அந்த மாதிரியா நிகழ்ந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு?
அது ஒன்று சார், இப்போ வந்து இதுவரையுமே வந்து போலீஸ் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாதது, இப்போ ஒரு மாணவர் இறந்துட்டாரு அப்படின்னா முதற்கட்ட நடவடிக்கை அறிக்கையை வந்து ஏன் இன்னும் பதிப்பிக்கல, எழுதல, ஏற்றுக்கொள்ளப்படல அப்படின்றது ஒரு சந்தேகம். அடுத்து வந்து அந்த மாணவரை வந்து யார் கூட்டிட்டு போனாங்க கூட்டிட்டு வந்தாங்கன்றது இன்னொரு பக்கத்து சந்தேகமா இருக்கு. அந்த மாணவரை வந்து இது பண்ணும்போது போட்டோஸ் எடுத்திருக்காங்க, அது வந்து வலைதளங்கள்ல பதிவாகிவிட்டு இருக்கு. அதுல பார்க்கும்போது அந்த மாணவர் வந்து தரையில கால் பதிஞ்சிருக்கு, எப்படி அவரால் வந்து தூக்கு மாட்டிக்கிட்டு தொங்க முடியும்?
ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் விஜய் அமிர்தராஜ் அளித்த பேட்டி அது. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
செய்தி அரங்கம் தொடர்கிறது. நாகப்பட்டினத்தில் உண்ணாவிரத போராட்டம் செய்து வரும் மீனவர்களை மாநில அமைச்சர்கள் இன்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ள நிலையில் இதுகுறித்து தேசிய மீனவர் பேரவைத் தலைவர் இளங்கோவிடம் கேட்டேன்.
சின்னவர்கள் உண்ணாவிரதம் இருக்கிற இடத்துல தமிழகத்தினுடைய மாண்புமிகு அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களும் ஓ எஸ் மணியன் அவர்களும் வந்து கலந்து பேசினாங்க. போராட்டத்தை கைவிடுமாறு கேட்டுக்கொண்டாங்க. அதுக்கு மீனவர்கள் தரப்பிலிருந்து போராட்டம் என்ன சொன்னாங்கன்னா, உடனடியா படகுகள்லாம் விடுவிக்கப்படணும், இலங்கையில் உள்ள 144 படகுகள் விடுவிக்கப்படணும், மீனவர்கள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம கடல்ல மீன் பிடிக்க செல்வதற்கான ஒரு ஏற்பாடு செய்யப்படணும், அதாவது ஒரு நிரந்தரமான தீர்வுக்கான ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் நாங்க வந்து உண்ணாவிரதத்தை கைவிடுவோம், போராட்டத்தை கைவிடுவோம் சொன்னாங்க. அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு வரோம். நாளை தினம் கூட டெல்லியில ஒரு உயர்மட்ட கூட்டம் இருக்குது, அந்த கூட்டத்தில் அது சம்பந்தமான முடிவு எல்லாம் எடுப்பாங்க. அந்த மாதிரி நல்ல முடிவு எடுத்து என்கிட்ட சொன்னாக்கா அந்த நாங்க அதுக்கு ஏற்றுக்கொள்றோம். ஆனா இப்போதைக்கு நாங்க வந்து உண்ணாவிரதத்தை கைவிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க.
இப்ப வந்து உண்ணாவிரதத்தை கைவிட மாட்டோம் அப்படின்னு சொன்னா வந்து இது நாகப்பட்டினத்துல மட்டுமா இல்ல மற்ற மாவட்டங்களையும் தொடருமா?
எல்லாம் அந்த 6 மாவட்டம் சேர்ந்ததுதான் சார். இப்ப நாகப்பட்டினத்துல எடுக்கிற முடிவுதான் மற்ற மாவட்டங்களுக்கு தொடர்ந்தது. அதாவது அங்க ராமேஸ்வரம் தவிர, ராமேஸ்வரத்துல அது 7 தொடர்ச்சியா போராட்டம் நடத்தினாங்க. இப்ப அந்த ராமேஸ்வரம் போராட்ட குழுல மத்திய அமைச்சர்கள் வந்து அங்க வாக்குறுதி கொடுத்திருக்காங்க, பிரதமர் சந்திக்க அழைச்சிட்டு போறோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி மாவட்டங்கள்ல அதுக்கு பிறகு அதனுடைய தொடர்ச்சியா நடக்குது. இப்ப காரைக்கால் நடக்குது, நாகப்பட்டினம் நடக்குது, இந்த போராட்டங்கள் ஒரே முடிவுதான்.
இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க வேண்டும், படகுகளை விடுவிக்க வேண்டும் என்பதை தவிர வேற என்ன கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டம் நடக்குது?
அதை இப்ப இலங்கை அரசு வசம் உள்ள இந்திய மீனவர்கள், அதாவது தமிழ்நாடு பாண்டிச்சேரி காரைக்கால் பகுதியை சார்ந்த மீனவர்கள் 144 படகு அங்க 2 மேலவும் முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. 2015 பிப்ரவரி மாதம் 24 அங்க முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. 144 படகு இருக்குது, 40 படகுகள் வரைக்கும் ரொம்ப மோசமா டேமேஜ் ஆயிருக்குது. அதனால அந்த படகுகள் உடனே விடுவிக்கப்படணும். அந்த படகு டேமேஜ் ஆன படகுகளுக்கு நஷ்டஈடு வழங்கப்பட வேண்டும். இந்திய இலங்கை இடைப்பட்ட கடல் பகுதியில எல்லாரும் மீன் பிடிக்கிறதுக்கு சுமூகமான ஒரு சூழ்நிலை உருவாகணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டால், ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மட்டுமே இந்த போராட்டம் வாபஸ் ஆகும். பிரிட்டோவுடைய உண்ணாவிரதம் முடிஞ்ச பிறகு நேற்றையிலிருந்து இந்த உண்ணாவிரதங்கள் தொடங்கியிருக்கு. இது தொடர்ச்சியா இருக்கும். இது எவ்வளவு நாள் ஆனாலும் முடிவு தெரிகிற வரைக்கும் இந்த உண்ணாவிரத போராட்டம் நம்ம விலைக்கொள்ளப்பட மாட்டாது. அதான் எங்களுடைய முடிவு.
தேசிய மீனவர் பேரவை தலைவர் இளங்கோ அளித்த பேட்டி அது. இனி இலங்கை கண்ணோட்டம். திருகோணமலை மாவட்டம் கின்யா பிரதேசத்தில் டெங்கு காய்ச்சல் தீவிரமடைந்து வருவதாக செய்திகள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான செய்தியை வழங்குகிறார் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
திருகோணமலை மாவட்டம் கின்யா பிரதேசத்தில் டெங்கு காய்ச்சல் தீவிரமடைந்து வரும் நிலையில் மக்கள் அச்சத்துடனும் பீதியுடனும் காணப்படுகின்றார்கள்.
டெங்கு நோய் எப்போ எங்களுக்கும் வரும், இந்த ஆபத்து நாளைக்கு எங்களுக்கோ எங்களோட பிள்ளைகளுக்கோ வருமோ என்ற பயந்து அந்த அச்ச நிலையோட மனோநிலையோட தான் இருக்கும். எங்களோட சகோதரி 38 12 அவங்க மரணமடைந்த மிகவும் மனவேதனையோட தான் நாங்க இருக்கோம். மக்கள் மத்தியில கவனமா தான் இருக்காங்க, ஆனாலும் மனசுக்கு பயம்.
டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மாகாண சுகாதார அமைச்சகம் கூறுகின்றது. ஆனால் இது குறித்து தங்களால் திருப்திப்பட முடியாது என்கின்றார் சமூக ஆர்வலர் ஒருவர்.
அரசாங்க நடவடிக்கைகள் சொல்லி வருது, ஆனா இன்னும் இந்த நோயாளிகள் எண்ணிக்கை கட்டுப்பாட்டுக்கு வரல. அதே போல மரணமடைகிறாக்கள் எண்ணிக்கையும் ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சு வருது. அதே போல இறந்தாக்கள் பெரும்பாலும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தாக இருந்திருக்கிறாங்க, சிறுவர்கள் இருந்திருக்கிறாங்க, அதே போல பெண்கள் இருந்திருக்கிறாங்க.
நோயாளர்களின் எண்ணிக்கை 1200 கடந்து விட்டது. மரணங்களும் 12 அதிகரித்துள்ளது. டெங்கு காய்ச்சல் அல்லாமல் வேறு வைரஸ் காய்ச்சலாக இருக்கலாம் என்ற சந்தேகம் கூட பொதுவாக மக்களிடம் காணப்படுகின்றது.
கட்டுப்படுத்தி சுத்தமாக இருந்தாலும் கூட அந்த நோய் ஏற்படுது, அதாவது அவங்களுக்கு ஒரு அச்சம் ஒண்ணும் ஏற்படுது மக்கள். இவ்வளவு சுத்தமா இருந்தும் கூட இந்த டெங்கு எப்படி ஏற்படுது, இந்த ஒரு சந்தேகம் மக்கள் மத்தியில பீதி ஏற்பட்டிருக்கு. எந்த மத்திய அரசோ மாநில அரசினாலும் ஒரு வைத்திய குழாம் இங்க வந்து நிரந்தரமான ஒரு முகாம் அடிச்சுக்கிட்டு மக்களை எடுத்து சரியான முறையில பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தலையே. இந்த மக்களுக்கு உண்மையில டெங்கு தானா இல்லாடி ஏதும் ஒரு நோயா அந்த மக்கள மத்தியில தெளிவு இல்லாம இருக்கு. ஆகவே அந்த ஒரு வைத்திய நிபுணர் குழாம் வந்தா அந்த தெளிவை பெறக்கூடியா இருக்கு மக்கள்.
இதேவேளை கின்யா பிரதேசத்தில் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மத்திய சுகாதார மற்றும் பேரிடர் முகாமைத்துவ அமைச்சர்களுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார்.
உதயகுமார் வழங்கிய செய்தி அது. இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன் ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
தலையில் முக்காடு உள்பட அரசியல் தத்துவார்த்த அல்லது மத அடையாளங்கள் தெரியும் அளவுக்கு ஆடை அணிவதை பணி வழங்குவோர் தடை செய்ய உரிமை இருக்கிறது என்று ஐரோப்பாவின் உயரிய நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. ஸ்காட்லாந்தில் உள்ள மியூர்ஃபீல்ட் கோல்ஃப் கிளப் முதல் முறையாக பெண்களை உறுப்பினர்களாக சேர்த்துக்கொள்ள முன்வந்துள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் சிரிய விமானப்படை டமாஸ்கஸில் வேண்டுமென்றே சுமார் 5 மக்களுக்கு அளிக்கப்படும் தண்ணீர் சேவையை துண்டிக்கும் விதத்தில் நீரூற்று ஒன்றின் மீது குண்டு வீசியதாக ஐநா மனித உரிமை வல்லுநர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.